மால் பட்டழிந்ததே பூங்கொடியார் மனம் மாமயிலோ மாமயிலோ வேல் பட்டழிந்ததே வேலையும் சூரனும் வெப்போம் அவன் கால் பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே கால் பட்டழிந்தது இங்கு என் தலைமேல் அயன் கையெழுத்தே. நம பார்வதி பதே அரவர் மகாதேவ. நம்முடைய வினைகள் எல்லாம் முருகப்பெருமானுடைய கால்பற்று அழிய வேண்டும் என்று அருணைநாதன் மிக அருமையாக சொல்கிறார். ஏன் இந்த பாடலை எடுத்துக்கொண்டேன் என்று கொண்டால், சிவ புண்ணியங்கள் என்ற தலைப்பிலே இன்றைக்கு சிந்திக்கிறோம். புண்ணியம் பாவம் பொதுவாக நாம் எல்லோரும் கையாளக்கூடிய ஒரு சொல். இந்த புண்ணியம் என்றால் என்ன, பாவம் என்றால் என்ன அப்படின்னு சொல்ல போனால்தான் சிக்கல் ஆரம்பிக்குது. எப்பொழுதுமே வார்த்தையை பிரயோகம் பண்ணிடலாம், அந்த வார்த்தைக்கு உண்மையான பொருள் என்ன என்பதுதான் சிக்கல், டெபினிஷன். ஆகவே இப்ப என்ன எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சாஸ்திர நோக்கிலே நாம் அணுகிறோம். ஒரு செயலை நாம் செய்யும் பொழுது அதற்கு நல்வினை தீவினை என்று பெயர், அதான் செயல்னு போட்டுருக்கேன். அதை செய்யும் பொழுது அதுக்கு பெயர். அந்த செயல் நம்முடைய அனுபவத்திற்கு வரும் பொழுது ஒன்னு இன்பமா வரும் இல்ல துன்பமா வரும், அது எந்த பிறவியில வரும்னு சொல்ல முடியாது. இந்த பிறவியே வரணும்னு கட்டாயம் இல்லை. ஆகவே அது நமக்கு பயனை கொடுக்கும் பொழுது அதற்கு பெயர் இன்பம் துன்பம். இந்த இடைப்பட்ட நிலை ஒன்று இருக்கு இல்லையா, இருக்கணும் இல்லையா, ஏதாவது ஒரு கேசட்ல ரெக்கார்ட் ஆனாதான் நம்ம பிளே பண்ண முடியும். அப்போ அந்த இடைப்பட்ட நிலைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அதுக்குத்தான் பாவம் புண்ணியம்னு பேர். ஒரு நல்வினையும் தீவினையும் அதன் பயனை கொடுக்காமலே இருக்கக்கூடிய நிலைன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது பொட்டன்சியல் ஸ்டேஜ் என்று கூட வைத்துக் கொள்ளலாம். அந்த நிலைக்குத்தான் என்ன பெயர் என்றால் பாவம் புண்ணியம் என்று பெயர். இப்பொழுது இந்த வினையை, இந்த வினை கொள்கை என்பது ஒரு முக்கியமான கொள்கை. பொதுவாக இந்திய நாட்டிலேயே தோன்றிய தத்துவங்கள் எல்லாமே வினை கொள்கையை ஒத்துக்கிடுது. இந்த மேல் நாட்டிலேயே தோன்றிய சமயங்கள் தான் வினை கொள்கையை ஒத்துக்கல. ஆனால் சைவ சித்தாந்தம் இந்த வினை கொள்கையை கொஞ்சம் மாடிபிகேஷனோட ஒத்துக்கிடுது. ஆகவே பிறர் சொல்லுகின்ற வினை அது எப்படி பயனை கொடுக்கும் என்பது சித்தாந்த ஞானிகள் அதை கொஞ்சம் வேற விதமாக சொல்கிறார். வினை உண்டு, ஆனால் பயனை எப்படி கொடுக்கிறது. அவர் முதலாக நாம் வைத்துக் கொண்டால் அந்த வினையை முதல் நம்ம சம்பாதிக்கிறோம், அதான் ஈட்டம்னு போட்டேன். ஈட்டம், ஈட்டம் மூன்று. இந்த வினையை வந்து மூணு இன்ஸ்ட்ருமெண்ட்னால நம்ம ஏர்ன் பண்றோம். ஒன்னு மனம், இன்னொன்னு வாக்கு, இன்னொன்னு காயம். மனம் வாக்கு காயத்தினாலே சட்டம் சொல்றதுக்கும் நம்ம சொல்றதுக்கும் வித்தியாசம் அதுதான். சட்டம் என்ன சொல்றதுன்னா, ஒரு செயல் செய்த பிறகுதான் அது தவறு இல்லையா. நான் உங்களை அடிக்கணும்னு நிறனா நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னா அது தவறு இல்லை, நினைக்கலாம். நீங்க யாரையும் அடிச்சாதான் கேஸ், அப்பதான் கிரைம் அப்படிங்கிறான். ஆனா நம்முடைய ஞானிகள் என்ன சொன்னார்கள் என்றால், ஒரு செயலை நீ மனதிலே கொண்டு விட்டாலே நீங்க அந்த செயலை செய்து விட்டீர்கள். ரொம்ப ஆச்சரியம், நீங்க செஞ்சிட்டீங்களா செய்யலையா, you have done. மனத்தினால் செய்து விட்டீர்கள். ஆனா அது செயல் வழி வராத காரணம் என்னன்னு கேட்டா சூழ்நிலை வாய்க்கல, அவ்வளவுதான். அவ்வளவுதானே செயல். மனத்தில் நினைச்சது ஏன் கொண்டு வர முடியலன்னா, அவர் இங்கிலீஷ்காரன் சொன்னா, மொராலிட்டி இஸ் லேக் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான், சந்தர்ப்பம் எடுக்காதனால நீ யோகியனா இருக்கேன்னா. ஆனால் நம்ம சொன்னவங்க மனம் வாக்கு காயம் இந்த மூன்றினாலையும் ஈட்டப்படுவது. ஆகவே ஈட்டம் மூன்று. இது மனம் வாக்கு காயத்தினாலே நீங்கள் ஈட்டுகிறீர்களா அப்படிங்கிறதுக்கு பிரமாணம் எழுதிக்கணும், சாத்திர பிரமாணம். அது ரொம்ப முக்கியம். நான் வினையை எப்பயுமே சட்டத்தை கோட் பண்ணணும், நான் சொல்றேன்னு சொல்லப்படாது. இந்த மனவாக்கு காயத்தினால வினை ஈட்டமானா எது சொல்லுதுன்னா சிவஞான சித்தியார் 103, சிவபிரகாசம் 28. அப்படி போட்டு வச்சுக்கணும். சட்டத்தை என்ன வச்சிருக்கான், ஒரு நீங்கள் செய்த தவறு எப்படிப்பட்ட தவறு என்பதை காட்டுவதற்கு கிரிமினல் ப்ரொசீஜர் கோட், அதுக்கு என்ன தண்டனைங்கிறது இந்தியன் பீனல் கோட். அப்படிதான் சட்டம் வச்சிருக்கான். இந்த நடைமுறை சட்டம் அப்படித்தானே இருக்கு. இந்த நடைமுறை சட்டம் எல்லாம் சிவபெருமான சட்டத்தை பின்பற்றினதுதான். முதல் சட்டம் வச்சவர் அவர் தான். இது மனிதன் எழுதிய சட்டம். ஆகவே ஈட்டம் 3, மனம் வாக்கு காயம். சரி, அது பலனை கொடுக்கும்பொழுது எப்படி சார் கொடுக்கும் அந்த வினை? நம்ம பலனை கொடுக்குது பாத்தீங்களா, அதான் வரும் வழி. உங்களை வந்து எப்படி பாதிக்கும் அந்த வினை என்று கேட்டால் 3 விதமாக வரும். ஆதி பௌதீகம், ஆத்தி ஆன்மீகம், ஆதி தெய்வீகம். அதாவது ஒரு சடப்பொருள்னால துன்பம் வந்ததுன்னா அது ஆதி பௌதிகம், ஒரு சித்து பொருள்னால துன்பம் வந்தா அது ஆதி ஆத்தி ஆன்மீகம். அதுதான் எழுதிப்பட்ட சடப்பொருளினாலே துன்பம் வந்தால் அது ஆதி பௌதீகம், சித்து பொருளினாலே துன்பம் வந்தால் அது ஆத்தி ஆன்மீகம். ரெண்டும் இல்லாம தெய்வ சங்கற்பத்தினாலே வந்தால், ஏதோ ஒரு தெய்வம் உங்ககிட்ட கொஞ்சம் சந்தோஷம் இல்லாம இருக்குது, அந்த தெய்வத்தை நீங்க ப்ளீஸ் பண்ணல, அது தெய்வத்திற்கு எதிராக ஒரு குற்றம் செய்திருக்கிறீர்கள் என்றால் அது தெய்வத்தின் வழியாக வரும். ஆகவே அது ஆதி தெய்வீகம் அப்படின்னு. இது எங்க சார் எழுதிக்கணும், ஞானாமிரதம். இது எங்கே இருக்கிறது என்றால் ஞானாமிரதம் என்ற நூலிலே இது விளக்கம் சொல்லியிருக்கார், விரிவா சொல்லியிருக்கிறார். உங்களுக்கு புரியறதுக்காக ஒன்னு சொல்றேன், ஒரு கல்லு குத்துச்சு என்ன, அவ்வளவுதான். நியாயமா கல்லு குத்தல, நான் தான் கல்ல போய் குத்தினேன், ஆனா உலகத்துல கல்லு குத்திருச்சுங்கிறோம். இந்த கல்லு குத்துறது என்ன ஆச்சுன்னு கேட்டா செப்டிக் ஆகி கடைசியில ஒரு டயபெட்டிஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா அந்த காலையே எடுக்க வேண்டிய நிலைமை கொண்டு கூட விட்டுலாம் இல்லையா. அப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டா ஒரு கல் அல்லது முள் என்கின்ற ஜடத்தின் வாயிலாக உங்களுக்கு ஒரு துன்பம் வந்தது. ஆகவே அதான் சொல்றது, அது ஆதி பௌதீகம். ஆத்தி ஆன்மீகம், ராத்திரியில தனியா போனீங்க ஒரு வெறிநாய் கடிச்சிருச்சு இல்லையா, அல்லது வண்டு கடிச்சு விட்டது என்ற, அப்ப அந்த நாய் கடிச்சதுனால ஒரு துன்பம் வந்தது பாத்தீங்களா, அது இன்னொரு உயிர்னால உங்களுக்கு வந்தது இல்லையா, அது ஆத்தி ஆன்மீகம். இந்த ரெண்டுமே இல்லாமல் ஒரு தெய்வத்தின் வழியாக வந்தால் இல்லையா, தெய்வத்தின் வழியாக இன்னைக்கு சொல்றதா இருந்தா பூகம்பம், இந்த பூகம்பத்தினால 30,000 பேர் செத்து போயிட்டான். இந்த பூகம்பம் வருவதற்கு என்ன காரணம் விஞ்ஞானத்தை கண்டுபிடிக்கல, ஆனா நம்ம விஞ்ஞானிகள் அன்னைக்கே சொல்லிட்டாங்க பூகம்பம் ஏன் வருது தெரியுமா உங்களுக்கு, வாஸ்து புருஷனுடைய ரஜோகுணத்தினாலே வருகிறது. இந்த பூகம் வருவதற்கு காரணம் என்ன கேட்டா வாஸ்து புருஷன் ஒருத்தன் இருக்கான், அந்த வாஸ்து புருஷன் ரஜோகுணத்துக்கு போய்விட்டான் என்றால் பூகம்பம் வரும். அப்ப இதுக்கு பேர் என்ன கேட்டா இதுதான் ஆதி தெய்வீகம். ஆகவே வரும் வழி 3, அதுக்கப்புறம் நிலை 3. நாம் பல்வேறு பிறவிகளிலேயே செய்த வினைகள் எல்லாம் மூட்டை மூட்டையா இருக்கு, அது வேர் ஹவுசிங் கார்பரேஷன் அடிக்க வச்சிருக்காங்க பாருங்க மூட்டையெல்லாம், அது போல அடிக்கிறது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வேர் ஹவுசிங் கார்பரேஷன் இருக்கு. அது நம்முடைய அனுபவத்திற்கு வரும்பொழுது அப்ப அவ்வளவுத்தையும் வீட்டில் நீங்க சேமித்து வைக்கிற நெல் எல்லாம் ஒரே நாள்ல சாப்பிடுனா சாப்பிட முடியுமா உங்களால, ஆனா நீங்க சேர்த்து வச்சிருக்கீங்க நிறையா இல்லையா, இதுக்கும் இருக்கட்டும் சார் விலைவாசி கூண்டா பயன்படுத்திக்கலான்ட்டு, ஆனா சேர்த்து வைக்கலாம் ஆனா அனுபவிக்க முடியாது இல்லையா, அனுபவிக்கிறது அந்த ஒரு நாளைக்கு அவ்வளவுதான், ஒரு லிட்டர் கூட அனுபவிக்க முடியாது. அப்போ நம்முடைய அனுபவத்திற்காக அந்த மூட்டைகளை எல்லாம் நமக்கு கொடுக்கறான் அல்லவா, அதுக்கு பேர் என்ன சொன்னாங்கன்னா அந்த நிலைக்கு பேர் தான் பிராரப்தம். சைவ சித்தாந்தத்தில் சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்ட பெயர் பிராரப்தம். நம்ம உலக உலகத்திலையும் சொல்றோம் இந்த பொண்ணு ஏன் சார் முடியல, அது பிராப்தம் இல்ல சார் அப்படின்றதும் நம்மளே சொல்றோம், இந்த வாழ்த்த வழக்கில் இருக்கு இல்லையா பிராரப்தம். அப்ப சஞ்சீவங்கிறது அனுபவிக்காத மூட்டைகள், பிராரத்தங்கிறது இந்த பிறவியில நீங்க அனுபவிக்கக்கூடிய வினைகள் பிராரத்த வினைகள். அப்புறம் இன்னொன்னு சொல்லுது, இந்த வினைகளை நீங்கள் அனுபவிக்கும் பொழுது நீங்க என்ன பண்றீங்களா, அடுத்த பிறவிக்கு வினையை ஏன் பண்றீங்க, அதாவது செயல் வகையினாலே அது வந்து ரெண்டு இப்படி சொல்வதாக இருந்தால், தர்க்க ரீதியாக விளக்குவதாக இருந்தால் செயல் ரீதியாக அது பிராரத்தம், கருத்து ரீதியாக அது ஆகாமியம். அது அருமையா சித்தியால சொல்வார், மேலைக்கு வித்துமாகி விளைந்தவை உணவுமாகி ஞாலத்து வருமாவோல் நாம் செய்யும் வினைகள் எல்லாம் அப்படி சொல்வார். ஆகவே இந்த பிராரத்தம் என்ற சாஸ்திர சொல் இருக்கு பாருங்க, அதுக்கு அந்த சாஸ்திர சொல் நான் அன்னைக்கு சொன்னேன் பாருங்க, சித்தாந்தம் என்பது சமய சொல்லா, இலக்கிய சொல்லா, தர்க்க சொல்லா என்றால் அது தர்க்க சொல். ஒரு சொல் என்ன சொல்லுன்னு பார்க்கணும் இல்லையா. இப்ப லாங்குவேஜ்னா மொழி, கம்ப்யூட்டர் லாங்குவேஜ்னா அர்த்தம் வேற, ஒரே வார்த்தை தான், அந்தந்த துறைக்கு தகுந்தால அர்த்தம் மாறும் இல்லையா. ஆகவே அப்படி வைத்துக் கொள்ள வேண்டும். அப்போ அந்த பிராரத்தம் என்பதற்கு தமிழ் சொன்னாங்க, நம்முடைய இலக்கிய இலக்கியத்திலே சங்க இலக்கியத்திலே பெரியவர்கள் கையாண்ட வார்த்தை ஊழ். திருவள்ளுவர் அந்த பொருளை தான் கையாண்டார், ஊழ். ஊழ் ஏன் பேருன்னா ஊழ்த்து வருவது. ஊழ் என்பதுக்கு என்ன இலக்கணம்னு கேட்டீங்கன்னா முதநிலை தொழிற்பெயர். ஊழ்த்து வருவது ஊழ், அது எந்த காலத்தில் பக்குவம் அடைகிறதோ அந்த காலத்தில் பலனை கொடுக்கும். இப்ப நல்லாதான் இருக்கேன்னு சொல்லக்கூடாது, போற வழியில அடுத்த நிமிஷம் என்ன ஆகும் யாருக்கும் தெரியாது. ஆகவே ஊழ் பேர் வச்சாங்க, அது இலக்கியத்தில் அதுக்கு பேர். அதாவது உலக நடையில் ஒரு பேர் வச்சாங்க, அதுக்கு தலையெழுத்து. அப்ப இந்த மூணு வார்த்தையும் சொல்லக்கூடிய பொருள் ஒன்றுதான், வார்த்தை வேற. சாஸ்திரத்தில் அதுக்கு பேர் பிராரத்தம், இலக்கியத்தில் பேர் ஊழ், உலக வழக்கில் பெரியவங்க வழக்கில் தலையெழுத்து அல்லது தலைவிதி. அதான் நான் சொன்னார், அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமையில் அயன் கையெழுத்தே. இந்த கையெழுத்தை எழுதுனது யார் தெரியுமா? பிரம்மா. ஏன்னா படைக்கிறவன் அவன் தான் உங்களுக்கு. அந்த எழுதின பிரம்மா மறுபடியும் அழிச்சு இன்னொரு டிராப் போட முடியாது. பிரம்மா எழுதுறதுக்கு தான் அதிகாரமே ஒழிய அழிக்கிறதுக்கு அவனுக்கு அதிகாரம் இல்லை. அப்போ அதை அழிக்கக்கூடிய அதிகாரம் சிவபெருமானுக்கு மட்டும்தான், வேற யாருக்கும் கிடையாது, வேற எந்த தேவர்களுக்கும் கிடையாது. அதான் விதி சொல்லாங்க, விதிக்கப்பட்டது. இந்த சொன்னாங்க, நம்முடைய கண்மத்தின் காரணமாக நமக்கு எந்த காலத்தில் எது வரணுமோ அதுக்கு பேர் ஊழல் வச்சாங்க. அந்த ஊழின் வரியாக வராமல் நீங்க வேறு விதமா சம்பாத்தியம் பண்ண அதான் ஊழல்னு வச்சாங்க பேர். ஊழ் அல், ஊழின் வரியாக வராதது. இப்ப கேள்வி என்னன்னு கேட்டா அப்படிதான் வச்சாங்க, ஊழ் அல் ஊழல். ஊழின் வழியாக வராம நீயா அவன் புத்தியினால சம்பாத்தியம் பண்ண ஆரம்பிச்சுனா அது ஊழல், அதுக்கு பலன் என்ன கிடைக்கும் சொல்ல முடியாது இல்லையா. ஆகவே இந்த மூணு வார்த்தை திருவள்ளுவர் ஊழியல் சொன்னார், அதுக்கு பேர் அவர் அதிகாரமான ஊழியல். ஆகவே பிராரத்தம் என்றாலும் ஊழ் என்றாலும் தலைவிதி என்றாலும் ஒரே பொருள் தான். அது என்னன்னு கேட்டா, இந்த பிறவியில் நாம் எதை அனுபவிக்க வேண்டும் என்று விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதுக்கே விதியின் பேர் வச்சாங்க, விதிக்கப்பட்டது. விதிக்கப்பட்டதுனால விதியின் பேர். இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா இங்கதான் இப்ப சிக்க ஆரம்பிக்க போகுது. இப்ப என்ன வரும்னு கேட்டா, எது நல்வினை எது தீவினைன்னு எப்படி சார் முடிவு பண்றீங்க? இதுதான் ரொம்ப சிக்கலான இடம். இதுவரைக்கும் புரிஞ்சுது, இனிமேதான் சிக்கல் ஆரம்பிக்க போகுது. ஏன்னா நமக்கு நல்வினை மின்லேடனுக்கு தீவினையா இருக்குது, அவனுக்கு நல்வினை நமக்கு தீவினையா இருக்குது இல்லையா. அவன் நல்வினை நினைச்சிட்டு தான் சொல்றான். அப்ப என்ன தெரியுதுன்னா, நல்வினை தீவினை என்பது எது நல்வினை எது தீவினை என்றால், அதற்கு தான் பெரியவர்கள் சொன்னார்கள், நீதி நூல்களில் சொல்லப்பட்ட அறங்கள். அதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த புண்ணிய பாவத்தில் ரெண்டு இருக்குது, அதான் பாயிண்ட், அதான் நீ புரிஞ்சுக்கணும் அடிப்படை. நீதி நூல்களில் சொல்லப்பட்ட அறங்கள், தர்மசாஸ்திரங்கள், மனு சாஸ்திரங்கள், இந்த மனு ஸ்மிருதி போன்ற 18 ஸ்மிருதி, அவைகள் எல்லாம் அவற்றினாலே செய்யப்பட்டதெல்லாம் எது சரின்னு சொல்லியிருக்கோ அது சரி, எது தவறோ அது தவறு. நம்முடைய இன்டெலிஜென்ஸ் என்ன சொல்லுதோ அதை வச்சு இல்லை. அதைத்தான் என்ன பண்ணாங்கன்னா சங்க காலத்து சார்ந்தோர்கள் அதைதான் 11 கீழ்கணக்கு நூல்கள் என்று வைத்தார்கள். அந்த 11 கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே நீதியைத்தான் சொல்லுது இல்லையா. ஆசார கோவைன்னு ஒரு நூல் இருக்கு, நீங்க எப்படி சாப்பிடணும்னு கூட சொல்லுது. சங்க நூல்கள் ஆச்சார கோவின் ஒரு நூல், நீங்க எப்படி உண்ண வேண்டும் அது கூட விதி சொல்லுது. அப்ப என்ன தெரியுதுனா, இந்த பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் எல்லாமே நீதியைத்தான் போதிக்கின்றன. ஆனால் அவைகள் போதிக்கின்ற நீதி உலக நீதி, உலக நீதி, அது உலகம் இயங்குவதற்காக வைக்கப்பட்ட நீதி, அவ்வளவுதான். ஏன்னா அந்த நீதி இல்லைன்னா உலகம் இயங்காது இல்லையா. அதுக்கு ஆங்கிலத்தில் பெயர் வச்சான் எத்திக்ஸ். அதுக்கு அவன் தனியா ஒரு பேர் வச்சான், எத்திக்ஸ் தான் பேர். அதுக்கு பேர் ஜஸ்டிஸ் பேர் கிடையாது. அதான் போப் வந்து திருக்குறளை மொழிபெயர்க்கும்போது எத்திக்ஸ் ஆஃப் குறள் தான் மொழிபெயர்த்தார். ஆகவே அது அறம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்த இது வந்து எனக்கு இதுக்கு என்ன பேர் சொன்னாங்க, இதில் செய்யக்கூடிய நல்வினை தீவினை ரெண்டு இருக்கு, செய்யக்கூடாதுன்னு இருக்குது, செய்யறதும் இருக்கு. இவையெல்லாம் என்ன பேர் சொன்னாங்க, உலக அறங்கள். பொய் சொல்லாத, பிறன்மனை நோக்காத, இதெல்லாம் எந்த எல்லா சமயத்திலும் சொல்லப்பட்ட விஷயம்தான். இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. இது சொல்றதுனாலே ஒரு மதத்துக்கு ஒன்றும் சிறப்பு இல்லை. இல்ல நாம அவரை பொய் சொல்லலாம் சொல்றோம். இது உலக அறங்கள். இந்த உலக அறங்களுடைய நோக்கம் என்ன என்றால், இந்த உலகம் ஒரு நெறிப்படி இயங்க வேண்டும் என்பதுதான் நோக்கம். அது மட்டுமல்ல, இந்த உலக அறம் என்பது காலத்திற்கு காலம் மாறுபடலாம். அப்ப என்ன கேட்டா, இந்த அறம் அப்ப இருந்த சட்டம் வேற, இப்ப இருந்த சட்டம் வேற. ஒரு 15 வருஷத்துக்கு சைக்கிள் டபுள்ஸ் போனா அரெஸ்ட் பண்ணிடுவான் போலீஸ்காரன் இல்லையா. இப்ப 4 பேர் சைக்கிள் போனாலும் அரெஸ்ட் பண்ண முடியாது. அப்ப என்ன தெரியுதுன்னா, காலந்தோறும் தேயந்தோறும் மாறுபடும் இந்த அறம். காலந்தோறும் அவர் ரொம்ப அருமையா சொல்வார், அவை அது சிறுபான்மையாகிய சிறப்பியல்புகள் ஒழித்து அப்படிம்பார் பரிமேலழகர். ஆனால் இது உலக அறம். சிவ நல்வினைனா என்ன, அதான் ரொம்ப முக்கியம். சிவ நல்வினை என்றால், சிவபெருமான் சிவாகமங்களிலே என்ன விதித்திருக்கிறாரோ. நீதி நூல்கள் சொன்னா அது உலக அறம். சிவபெருமான் சிவாகமத்திலே என்ன விதித்திருக்கிறாரோ அதன்படி செய்வதும் செய்யாமல் இருப்பதும், அதுதான் சிவ புண்ணியம், சிவ அபராதம். சிவ பாவம்னு வைக்கல, சிவ அபராதம் அப்படின்னு வச்சாங்க. இன்னைக்கு நம்ம சிவபுண்ணியம் தான், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிவபுண்ணியம்னு சொல்லிக்கணும். என்ன சொல்ல போறேன்னு தெரியாது. இப்போ நான் சிலது அப்புறம் இல்லஸ்ட்ரேஷன் ஒரு விஷயத்த சொல்லிட்டு அப்புறம் அதுக்கு சான்று காட்டணும். ஒரு கதாபாத்திரத்தின் மேல வச்சு நம்ம சான்று காட்டணும். இப்ப என்னன்னு கேட்டா, இப்ப ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் உலகாரம்னா என்ன, சிவ நல்வினைனா என்ன இல்லையா, புண்ணியம்னா நல்வினைன்னு தமிழ் சொல்லு. இப்ப என்ன கேள்வி வருதுன்னு கேட்டா, இது ரெண்டுக்கு என்னையா பயன், பயன் தான் ரொம்ப முக்கியம் இல்லையா. இன்னைக்கு ஏன் போய் டாக்டருக்கு 22 லட்சம் கொடுத்து டாக்டர் சீட்டு ஏன் வாங்குறான் இல்லையா. நிறைய சம்பாத்தியம் பண்ணலாம், 22 லட்சம் கொடுத்தா 22 கோடி சம்பாத்தியம் பண்ணலாம். இப்ப பயன் தான் முக்கியம். அப்ப பயன் என்னங்கிறத ரொம்ப முக்கியம். அப்ப என்ன ஆகுதுன்னா, பயன் என்ன சொன்னார்கள் என்றால், இந்த உலக அறத்தின்படி வாழ்கின்றவன் இருக்கிறான் இல்லையா, அவனுக்கு திருவள்ளுவர் பேர் கொடுத்தார், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன். இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்கிறான் அல்லவா, ஒரு அடிப்படை நீதி, அடிப்படை ஒழுக்கம், இதன்படி வாழ்கிறவன ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார் திருவள்ளுவர், வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன். அதுக்கு பலனை அவரே சொல்லிட்டார், வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். அப்போ சிவபெருமான இதை கணக்கில் எடுக்கிறாரா எடுக்கலையான்னா, கணக்கில் எடுத்துக்கிறார். எடுத்துக்கொண்டு அவனுக்கு அதிகபட்சமாக, மேக்சிமம் மினிமம் தான் முக்கியம், அதிகபட்ச தண்டனை சொல்றான் இல்லையா, அந்த அதிகபட்சம் தேவலோகத்தில் போய் பிறந்து அந்த தேவலோகத்து இன்பங்களை அனுபவிப்பான். ஆகவே திருக்குறள் அந்த நீதியை சொல்லிட்ட, வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் என்றால், நீதி நூல்களில் சொல்லப்பட்ட அறங்களின்படி ஒழுகுபவன். அவனுக்கு மறுபடியும் அந்த புண்ணிய காலம் முடிஞ்ச உடனே மறுபடியும் அடுத்த வினை என்ன காட்டுதோ அதன்படி பிறந்தாகணும். இந்திரனா இருக்கலாம், ஆனா அடுத்த பிறவியும் மறுபடியும் ஒரு புழுவா கூட பிறக்கலாம். ஆகவே அடுத்த வினையில கணக்கு எடுத்துக்கொண்டு மறுபடியும் கொடுக்கிறது. ஆகவே அது சித்தியார் சொன்னார், எங்க இருக்கு சார் இந்த தேவலோகத்துல போய் பறந்தா மறுபடியும் பறக்கணும்னு சொல்றீங்களே, எங்க இருக்குன்னா சிவஞான சித்தியார் 277. வக்கீலுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் இல்லையா, வக்கீல் சட்டத்தை கோட் பண்ணணும் இல்லையா. பஸ்ல டிக்கெட் வாங்காம போகணுங்கிறது எல்லாருக்கும் தெரியும், டிக்கெட் வாங்காம போக கூடாதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா நீங்க உங்க எத்தனை பேர்ல டிக்கெட் வாங்கிட்டு போகணும்னு எந்த சட்டத்தில் இருக்க எத்தனை பேருக்கு தெரியும், நடைமுறையில் வச்சுட்டு இருக்கிறோம். ஆனா டிக்கெட் வாங்கிட்டு தான் ஏறணும்னு எந்த சட்டத்தில் இருக்குன்னா கண்டக்டருக்கே தெரியாது. அது போன்றது. ஆனா நமக்கு அப்படி இல்ல, சட்டங்கள் வக்கீல்னா சட்டத்தை கோட் பண்ணணும். ஆகவே சித்தியாரில் சொன்னார் மிக அருமையாக, இந்த உலக அறத்தை எல்லாம் தொகுத்து சொன்னார். தானம், யாகம், தீர்த்தம், ஆசிரமம், தவங்கள், சாந்தி, விரதம், கர்மயோகங்கள் சரித்தோர் ஈனமிலா சொர்க்கம் பெற்று இமைப்பளவில் மீள்வர். மறுபடியும் அடுத்த பிறகு பிறந்தாகணும். அது சிவஞான சித்தியார் நமக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், அதுக்கு மேல அப்பீலே கிடையாது. வாரியார் சொல்வார் திருக்குறள் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் பேர். ஆனா சைவர்களுக்கு சிவஞான சித்தியார் தான் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட், அதுக்கு மேல இன்னொரு போய் அப்பீல் போக முடியாது எங்கேயும். அதை சொல்லிட்டார். அதனாலதான் திருப்புகளோட அருணிநாதன் அருமையா சொன்னார், அந்த நூறு யாகங்கள் செய்தவன் அவன் இந்திரனாக பிறக்கலாம். வேதத்தில் சொல்லப்பட்ட யாகங்கள் பேர், வேதத்தில் ஒரு 21 யாகம் இருக்குது. அந்த 21 யாகங்களும் தெய்வங்களை நோக்கி செய்வது, அவ்வளவுதான். சிவபெருமானை நோக்கி செய்தால் சிவ யாகம், அது தெய்வங்களை நோக்கி செய்தால் யாகம். அப்படி எத்தனை யாகம் இருக்குன்னா 21 யாகங்கள் இருக்கு. அதுல ஒரு யாகத்தோட பேர் தான் வாஜ்பே யாகம். வாஜ்பாயினா என்ன அர்த்தம், நம்முடைய பிரைம் மினிஸ்டர் இருக்கார் வாஜ்பாய், ஒரு பத்திரிகைக்காரன் வாஜ்பேயின்னு எழுதுறான், ஒருத்தன் வாஜ்பாயிங்கிறான். வாஜ்பாயினா வாஜ்பேக யாகத்தை செய்தவன் அர்த்தம். அவங்க அப்பா பெரிய வேத விற்பனர், ஆகவே யாகத்தோட பேரை வச்சார் பிள்ளைக்கு. வாஜ்பாய் என்றால் வாஜ்பேய யாகத்தை செய்தவன் அர்த்தம். அது மாதிரி 21 யாகம் இருக்கு. அந்த 21 யாகங்களை செய்தவன் தேவலோக பதவியை அடைவான் அப்படின்னு இருக்கு. அந்த 21 யாகத்துக்கு எனக்கு பேர் வேணும்னு கேட்டீங்கன்னா எங்க இருக்குன்னு சொல்லிடுறேன். அண்ணாமலை சதகம், திருவண்ணாமலையை பற்றி ஒரு சதகம் இருக்கு. மாம்பாக்கம் உபாத்தியாயர்னு பேர், ஒரு பேர் அண்ணாமலை சதகம், அருமையான நூல். அந்த அண்ணாமலை சதகத்தில் 21 யாகத்துக்கும் பேர் சொல்லியிருக்கார். அதை தெரிந்து வைத்துக் கொள்ளுங்க, பார்த்துக் கொள்ளுங்க. இதையெல்லாம் செய்தால் பலன் உண்டு. ஆனா என்னன்னு கேட்டா, அந்த பதவி அனுபவம் முடிஞ்சவுடன் மறுபடி கீழே இறங்கி ஆகணும். அதான் அரங்கநாதர் மிக அருமையாக சொன்னார், மகபதியாகி மறுவும் வளாரி மகிழ்களி கோரும் வடிவோனே. மகபதியாகி இல்லையா, தெய்வ யானையினுடைய அப்பா யாருன்னா ஒரு இந்திரன் இல்லையா, இந்திரன். அவன் வந்து வளன் என்ற அசுரனை கொண்டதுனால வளாரின்னு ஒரு சிறப்பு பெயர், அந்த இந்திரனுக்கு ஒரு பெயர். அதான் சொன்னாரு, மகபதி ஆகி மருவும் வளாரி மகிழ்களி கூறும் மகிழ் வடிவோனே என்று அருணகிரிநாதர் யாகத்தினுடைய பலனை தான் அவன் அனுபவிக்கிறான் என்பதை அவர் குறிப்பா காட்டுறார். மகபதி யாகங்களை செய்தவன் அர்த்தம் மகபதி. அப்போ இந்த உலக புண்ணியம் என்ன கொடுக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒன்று அந்த உலக புண்ணியத்தில் அரசாங்கம் வச்ச சட்டம் ஒன்று இருக்குது இல்லையா, பொதுவாக நம்முடைய நீதி நூல்களை வச்ச சட்டம் ஒன்று இருக்குது, அவற்றையெல்லாம் நான் உண்மையிலேயே அனுஷ்டித்தால் அதற்கு பலன் கட்டாயமாக உண்டு. அதை ரொம்ப நம்முடைய சைவ நூல்கள் சொல்லுது, நீ செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் அதனுடைய பலனை கொடுக்காமல் போகாது. எப்ப கொடுக்குங்கிறது பாயிண்ட். அதான் அப்ப சொன்னார், எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. என சிவபெருமான் வந்து பிராக்ஷனை கூட அக்கௌண்ட் வச்சிருப்பார், உங்களை மாதிரி தள்ள மாட்டார். 10.7 11 வச்சுக்கோன்னு போக மாட்டார். 10.4 அது நாள தள்ளிருன்னு சொல்றீங்களே நீங்க, அவர் அப்படி தள்ள மாட்டார். அதுக்குள்ள பலனை கரெக்டா கொடுத்துருவாராம். அதான் எழுதும் கீழ்கணக்கு இன்னம்பர் ஈசனே. கீழ்கணக்குன்னா பிராக்ஷன் அர்த்தம். அப்ப அடுத்த ஆள் என்னன்னு கேட்டா, அது நல்ல, அதாவது தேவலோகத்தையும் அனுபவிக்கலாம், தேவலோகம் வரைக்கும் போகலாம், ரொம்ப நல்லாதான் இருக்கு. இந்த சிவலோகம் எப்படி இருக்கும் தேவலோகம் எப்படி இருக்கும் உங்களுக்கு சொல்லியாச்சு, நீங்க எல்லாம் தேவலோகத்துல டிக் பண்ணுவீங்க. அங்கதான் ரம்பா ஊர்வசி எல்லாம் அங்கதான் இருக்காங்க. ஆகவே தேவலோக பிறப்பை கொடுக்கும். அடுத்த மறுபடியும் நல்ல பிறப்பையும் அது கொடுக்கலாம். இப்ப ஒரு உதாரணத்துக்கு நான் ஒண்ணு சொல்றேன், ஒரு பாத்திரத்து மேல வச்சு காட்டணும். எப்பொழுதுமே இல்லஸ்ட்ரேஷன் சொல்லுவான் சட்டத்துல, சட்டத்தை சொன்னா மட்டும் போதாவது இல்லஸ்ட்ரேட் பண்ணணும், ஒரு பாத்திரத்தில் வச்சு சொல்லணும் இல்லையா. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, கற்பு. இந்த கற்பு என்பது மிக உயர்ந்தது, பெண்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு தலையாய ஒரு நிலை, அது ஒன்றும் சந்தேகம் இல்லை, எல்லா நீதிநூலும் சொல்லுது. ஆனா அந்த கற்புக்கு பயன் என்ன என்றால், கற்புக்கு பயன் சிவலோகம் அல்ல. அப்ப என்ன கொடுக்கிறாருன்னா, இப்ப கற்புக்கே உதாரணம், நலாயினி. புராண காலத்து பெண்ணை எடுத்தாச்சுன்னா நலாயினி, இலக்கிய காலத்து பெண்ணை எடுத்தா கற்ப கண்ணகி இல்லையா, இலக்கியத்துல கண்ணகி, புராணத்துல நலாயினி. அதாவது இந்த தெய்வம் தொழால் குளிரன் தொழுதுவாள் பெய்யன பெய்யும் மழை, இந்த குரலுக்கு பாத்திரமாக உதாரணமாக விளங்கியவர் யாருன்னு சிவஞான சாமி சொல்றார், சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா நலாயினின்னு சொல்வார். கட்டாயம் நீங்க படிக்கணும் நூலை, சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா. அந்த திருக்குறளுக்கு இலக்கியமாக வாழ்ந்தவள் யார் என்றால் நலாயினி. இப்போ அப்பேற்பட்ட நலாயினிக்கே மறுபடியும் அடுத்த பிறப்பு பாஞ்சாலியா பிறக்கிறான், நலாயினி தான் பாஞ்சாலியா வர்றான் இல்லையா. ஏன்னா அது காலம் ரொம்ப வேற, ரொம்ப ஏன்ஷியன் பீரியட். ஆகவே அப்பேற்பட்ட நலாயினிக்கே என்ன கொடுக்கல, இன்னொரு பிறப்பை தான் கொடுக்கிறார், மறுபடியும் பாஞ்சாலியாக பிறக்கிறார். அதே போல கண்ணகி எடுத்துக்கொள்வோம் இலக்கிய காலத்தில், அந்த கண்ணகிக்கு என்ன பயன் என்றால் அவள் தேவலோகத்தை அடைகிறாள். மிக உயர்ந்த கற்புக்கு என்ன பலன் என்றால் அதே கணவனை மீண்டும் அடைந்து இல்லையா, அதே கணவனை மீண்டும் அடைந்து அவள் தேவலோகத்தில் இன்னொரு ஒரு காலத்துக்கு வாழ்றா நீண்ட வாழ்க்கை. ஆகவே கண்ணகிக்கு அதான் பலன் சொல்லிவிட்டார். வேங்கை மர நிழல போய் நின்னா அங்கிருந்து கோவலன் புஷ்பமானத்தில் இறங்கி வந்தான், அவ ஏறி உட்கார்ந்ததை நாங்க கண்ணால பார்த்தோம்னு அந்த குண்டக்கோவில போய் சொன்னான் சேரன் செங்குட்டு வந்துட்டான் அப்படிதானே சொல்றாரு. கண்ணகி சிவலோகத்துக்கு போனான்னு எழுந்தாரா, நீ கண்ணகி சிறைய வச்சு கண்ணகி சிறைய வச்சு பெரிய சட்டை நடந்துட்டு இருக்கு. ஆனா கண்ணகி உணர்த்தியது என்னங்கறத ஒத்துக்க மாட்டான், கண்ணகி சிலையதான் முடிச்சுக்கிடுவாங்க ஒழிய. அப்படி என்ன அவர் சொல்றேன், சோமகுண்டம் சூரியகுண்டம் துறை மூழ்கி காமவேல் கோட்டம் தொழுதால் தம் கணவரோடு தான் என்பது உலகத்து தையலார் போகஞ்செய் பூமியினும் ஒய்பிறப்பர் அப்படிதான் சொல்றார் இளங்கோவடிகள். ஆகவே என்ன தெரியுதுன்னா மிக உயர்ந்த உலக அறம், இந்த உலக அறத்திற்கு பயன் என்ன என்றால் மேக்சிமம் தேவலோக தேவர்களா போய் பறக்கலாம். அதுல ஒரு பொட்டன்சியல் டேஞ்சரும் இருக்கு, ஏன்னா மறுபடியும் நான் அடுத்த வினை என்ன காட்டுகிறதோ அதன்படி வந்தாகணும். அது பஞ்சாக்னி வித்தியன்னு சொல்வார் பாஷ்யத்தில், தேவலோக தேவர்களாக இருந்து இந்த பூலோகத்தில் மறுபடியும் பிறந்தா அப்படி வரக்கூடிய பிறப்புக்கு பஞ்சாக்னி வித்தியன்னு பேர். சாதா சாமி பாஷ்யத்தில் சாமி விளக்கி காட்டுற, அப்படி வந்து பிறக்கிறோம் பஞ்சாக்னி வித்தைன்னு பேர். அதாவது சிவபெருமான் செய்கின்ற வித்தை இருக்கு, சிவபெருமான் வித்தை காட்டுறான் பாருங்க உலகத்தில், நம்மள மாதிரி மனுஷன் எவ்வளவு வித்தனை காட்டுறான், உங்களை வெட்டின மாதிரி காமிக்கிறான், ரத்தம் கொட்டுற மாதிரி காமிக்கிறான், ஆனா உண்மையில நடக்கல இல்லையா. ஒரு மனுஷனே இவ்வளவு வித்தை காட்ட முடியுது அப்படின்னா சிவபெருமான் எப்படி வித்தை காட்டுவார் என்றால் அந்த வேதத்துல அது 32 விதமான வித்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு வித்தை பஞ்சாகினி வித்தை. அது சிவபெருமான் செய்கின்ற வித்தைகள் என்ன அப்படின்னு கேட்டா அப்படி எழுதணும். ஆகவே சிவபெருமான் சிவாகமங்களிலே விதித்த அறங்கள் அதெல்லாம் சிவபுண்ணியங்கள். இந்த சிவபெருமான் விதித்த அறங்களை செய்து காட்டியவர்கள் தான் நாயன்மார்கள், வேற ஒண்ணும் இல்ல. இந்த நாயன்மாருடைய செயலெல்லாம் சாதாரண மக்களுடைய கண்ணுக்கு வினோதமா தெரியுது. சார் மகனை போய் கறி சமைக்கலாமா இல்லையா, தன்னுடைய மனைவியவே கொடுக்கலாமா, இதெல்லாம் இந்த காலத்து பகுத்தறிவாளர்கள் ஒத்துருவாங்களா, பைத்தியக்காரத்தனு சொல்லுவான். அல்லது நாயன்மாருடைய செயலெல்லாம் கிரைம்னா அப்படியே சொல்றான், நாயன்மாரெல்லாம் கிரிமினல்ஸ் அப்படிமா சொல்லிட்டு இருக்கான் இல்லையா. அப்ப என்ன ஆச்சிருக்கேன்னா அவங்க நோக்கிலே நம்ம பார்க்கணும் இல்லையா. ஆகவே சிவ நல்வினை என்பது என்னன்னு கேட்டா இந்த சிவ நல்வினையை நமக்கு செய்யக்கூடிய ஆற்றல், சிவ நல்வினை ரொம்ப அதிபயங்கரமா இருக்கும், ஆனால் அதை செய்யக்கூடிய பக்குவம் எப்போ உங்களுக்கு வரும் என்று கேட்டால் அதுக்கு பெரியவங்க சொன்னாங்க, ஏற்கனவே பூர்வ ஜென்மத்தில் நீங்க சரியை கிரியை யோகத்தை முடிச்சு வந்திருந்தால் நம்மளால செய்யவே முடியாது. நீங்க உன்ன கவனிக்கணும், பெரிய புராணத்தில் ஒரு அற்புதமான சிந்தனை, அதாவது மிகப்பெரிய செயல்களை செய்த செயற்கரிய செய்வர் பெரியர் அவங்களை எல்லாம் காமிச்சார் சேக்கலார். ஆனா எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்க அது மாதிரி செய்யணும்னு சொன்னாரா சேக்கலார், உங்களுக்கு செய்ய முடியாது நல்லா தெரியும் அவருக்கு, எங்கேயாவது யூ ஃபாலோ நாயன்மார் சொன்னாரா இல்லையா. அந்த நாயன்மாருடைய அந்த வன் தொண்டுகளை நீ செய்ய நீங்க சொன்னாரா, அப்ப அதனுடைய குறிப்பு என்ன, அது மாதிரி செய்யலாம்னு நீ சஜிதாந்தபடி ஒருத்தருமே வரமாட்டீங்க, நாயன்மார் செய்த மாதிரி நீங்க செஞ்சாதான் முத்தின்னா அவ்வளவுதான். சேகர் எங்கேயா சொன்னாரா, அவர்களை நீங்கள் பின்பற்ற வேண்டும் சொன்னாரா, சொல்லல.
ஏன்னு கேட்டா ஏன் பின்பற்ற முடியாது ஒரு கேள்வி, அடுத்த கேள்வி ஏன் பின்பற்ற முடியாது என்று கேட்டால், நீங்கள் பூர்வ ஜென்மத்தில் சரியை கிரியை யோகம் இதை செய்திருந்தா தான் அது முடியும். அவர்கள் சாமுசித்தர்கள் அவர்கள் எல்லாம், ஆகையினால அவர்கள் இந்த உலகத்தை பார்ப்பதற்கு நீங்க பார்க்கறது வித்தியாசம் இருக்கு. இப்ப இன்னொரு விதமா சொல்றேன் பாருங்க, இந்த உலகத்தை 5 வயசுல நம்ம பார்த்தோம், 50 வயசுலயும் பார்க்கிறோம், 80 வயசுலயும் பார்க்கிறோம். நீங்க பார்க்கப்படுகின்ற உலகம் அதே உலகம் தான், ஆனா உங்களுடைய பார்வை மாறி இருக்கிறது. ஏன் மாறிச்சு இல்லையா? இதே உலகம் தான் 5 வயசா இருக்கும்போது நான் பார்த்தேன், இப்ப ஏன் வித்தியாசமா பார்க்கிறேன்? உலகத்து மேல மிஸ்டேக் ஆகுது இல்லை, என்னுடைய அனுபவம் பார்வையை மாத்தியது. அப்படிதான் சொல்லி ஆகணும், என்னுடைய அனுபவம் என்னுடைய பார்வையை மாற்றியிருக்கிறது. அதே போல பல்வேறு பிறவிகளிலே நீங்கள் செய்த சிவ புண்ணியமானது உங்களுடைய பார்வையை மாற்றும். அப்பொழுது நீங்கள் உலகத்தை பார்ப்பதும் உயிரை பார்ப்பதும் வேறு விதமாக இருக்கும். ஆகவேதான் அதை வந்தொண்டு, அதுக்கு என்ன சார், திருக்கழிச்சுப்படியார் ஆசிரியர் தான் இதை வெளிப்படையா சொன்ன. திருக்கழிச்சுப்படியார் வல்வினை மெல்வினை, நாயன்மார்கள் செய்ததெல்லாம் வல்வினை. அப்படி செஞ்சாதான் உங்களுக்கு சிவலோகம், ஒருத்தரும் போயிட மாட்டோம். ஆனா நமக்கு மெல்வினையும் விதிச்சார், நீங்க சிவபூஜை பண்ணா போதும், நாயன்மார் மாதிரி நீங்க செய்ய வேண்டாம், நீங்க மெல்வினை செய்தால் போதும், வல்வினை செய்ய வேண்டாம் என்று காட்டினார். அப்ப என்ன தெரியுதுன்னா, அந்த சிவபெருமான் சிவாகமங்களிலே விதித்த அறங்களை செய்வதற்கல்லவா, அதுதான் சிவபுண்ணியம். இப்ப நம்ம ஆகமத்தை படிக்கல சார், ஆகமத்தில் என்னதான் சொல்லியிருக்கிறார், எப்படி தெரிஞ்சுக்கொள்வது தமிழ்ல? ஒரு கேள்வி வரும் அடுத்தாப்புல. நான் சட்டம் படிக்கணும்னு நினைக்கிறேன், நான் கொஞ்சம் சட்டம் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப எங்க போய் படிக்கிறது நானு அப்படின்னா, ஒரு சின்ன கேள்வி உங்ககிட்ட கேட்கிறேன். மனுநீதி சோழன் தன்னுடைய மகனுக்கு தண்டனை கொடுத்தான் இல்லையா? இந்த மனுச்சோழன் கதை எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறோம் இல்லையா? அவன் இலக்கியவாதியும் சொல்றான், அரசியல்வாதியும் சொல்றான், நாமளும் சொல்லிட்டு இருக்கோம். இப்போ ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, இப்போ சிந்திங்க, மனுநீதி சோழன் தன்னுடைய மகனுக்கு கொடுக்கப்பட்ட சட்டம் எந்த சட்டத்தின்படி தண்டனை கொடுத்தான் கேட்டா, எந்த சட்டத்தில் எந்த லாவ கோட் பண்ணான்? தன்னுடைய தேராவாளி ஊர்ந்து அந்த கன்று எந்த இடத்துல இறந்ததோ அதே இடத்துல தன்னுடைய மகனை கிடத்தி, அந்த கண்ணினுடைய நெஞ்சிலே எப்படி தேர்க்கால் ஏறியதோ அதே போல மருமந்தன் தேராளி உறவூர்ந்தான் மனுவேந்தன் பார்க்க, ஒரு மைந்தன் ஒரு குலத்துக்கு உள்ளான் என்பது உணரான், தருமந்தன் வழி செல்கை கடன் என்று தன் மைந்தன், மருமந்தன் தேராளி உறவோந்தான் மனுவேந்தன், அருமந்த அரசாட்சி அறிதோ மற்ற எளிதோதான். நினைச்சு பார்க்க முடியும், உங்களால நினைச்சே பார்க்க முடியாது சேர்க்கல. ஆனா ஒரு கேள்வி என்னன்னு கேட்டா, ஏதாவது ஒரு சட்டத்தை பார்த்துருக்கணும் இல்லையா? அந்த சட்டம் என்ன விதிக்குன்னு பார்த்தானே கொடுத்துருக்கணும் என்றால், அதுக்கு ஆறுமணி விடை கொடுக்கிறார். அத பெரிய புராண சூசனம், பெரிய புராண சூசனத்தில் சொல்றார், அவர் பார்த்த சட்டம் சிவ தர்மோத்தரம். சிவ தர்மோத்தரத்தில் இந்த பாவத்திற்கு என்ன தண்டனை என்று சொல்லியிருக்கிறதோ அந்த தண்டனையை தான் கொடுத்தான், அது சிவபெருமான் விதித்தாரம். அதனால என்னாச்சுன்னா, அவனை காப்பாற்ற வேண்டியது சிவபெருமானு கடமையாச்சு. நீ சொல்லபடி நான் நடந்திருக்கேன், அப்ப என்ன காப்பாத்தபடி நீர் தானே? ஆகவே அவர் அதை தன் செயலாக எடுத்துக்கொண்டார். மறுபடியும் அந்த இறந்து போன மகனும் அந்த கன்றுக்குட்டியும் சூசைட் பண்ணிக்கிட்ட மந்திரியும் உயிர் வரலன்னா மனுச்சோழன் கிடையாது, அதெல்லாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஒவ்வொரு கதையும் பெரியவாதவர கதையெல்லாம் திரும்ப அந்த நிகழ்ச்சி இல்லை என்றால், அந்த 3 பேரும் உயிரோட வந்தார்கள், அப்படி வரலன்னா மனுச்சோழன் கதை கிடையாது, அதையும் வச்சுட்டு இருக்கணும். அதுபோல சிறு தொண்டர்ல சீரானா வான்னு அழை, அந்த பையன் மறுபடியும் வரலனா கதை உண்டா? கண்ணப்பனா நில்லு கண்ணப்பன்னு தடுக்கலனா உண்டாத கதை? அப்ப ஏன்னு கேட்டா, அவர் விதித்த அறங்களை செய்த காரணத்தினாலே அதுக்கு பிராய்ச்சித்தும் அவரே தான் கொடுக்க வேண்டியிருக்கு. ஆகினால இந்த சட்டங்கள் எங்கே இருக்கிறது என்பதை ஆகமத்தில் உள்ள செய்திகளை பக்குவம் உடையவர்களுக்கு நமக்கு எப்படி சந்தேகம் வந்ததோ, இந்த சட்டத்தை எப்படி சார் படிக்கிறது நமக்கு எப்படி வருதோ, அதே போல மிகப்பெரிய ஞானிகளுக்கு சிவ தர்மம் என்றால் என்ன என்பதை சிவபெருமானே சுருக்கத்தை சொன்னார். நீங்க நோட்ஸ் படிக்கிறதா ஈஸி, எப்பயும் மூலத்தை படிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம நோட்ஸ் படிச்சே பழகிட்டோம், இல்லையா? ஆகவே அந்த நோட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுதான் சிவ தர்மோத்தரம் ஒன்று. அது ஒரு உபாகமம். ஆகமத்தில் அந்த செய்திகளை எல்லாம் தொகுத்து முருகப்பெருமான் அகத்தியருக்கு சொன்ன. இப்ப அகத்தியருக்கே நோட்ஸ் வேண்டியிருக்கு இல்லையா? இப்ப நமக்கு நம்மளா எந்த பாடுபட? அகத்தியருக்கே தொகுத்து சொன்னார் முருகப்பெருமான், சிவபெருமான் விதித்த சிவ அறங்கள் என்ன அப்படின்னு சொன்னார். அதுதான் சிவ தர்மோத்தரம். அதுக்கப்புறம் இன்னொரு ஆள், ராமனுக்கு, ராமன் வந்து உலக அறத்தை கடைபிடித்தவன். ராமனுக்கு என்ன சிறப்பு என்றால், ராமாயணம்னா என்ன அர்த்தம், அயணம்னா என்ன அர்த்தம், ராமாயணம் ராமன் நடந்த வழி சொல்லிக்காதான். அப்போ அவன் என்ன பண்ணான், உலக தர்மம், ஒரு மகன் அப்பாவிடத்திலே எப்படி நடக்க வேண்டும், தாயிடத்திலே எப்படி நடக்க வேண்டும், மனைவிடத்திலே எப்படி நடக்க வேண்டும், சகோதரத்திலே எப்படி நடக்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்டினான். ஆனா அந்த ராமனுக்கே சைவம் வந்து அதுக்கு மேல எங்க விடுதோ அதான் சைவம் பிடிப்பாங்க. அப்பேற்பட்ட ராமனுக்கு சிவ தர்மம்னா என்னன்னு சொன்னார். நீ இதுவரை கேட்டார், எல்லாம் முடிஞ்சது சாமி, நான் இலங்கையில போய் எல்லாம் பண்ணியாச்சு, ராவணன சம்ஹாரம் பண்ணியாச்சு, ஆகவே மை மிஷன் இஸ் ஓவர் அப்படின்னு சொன்னான் ராமன். யார்ட்ட? அவருக்கு தீட்சா குரு அகத்தியத்தை வந்து, ராமனுக்கு தீட்சை பண்ணி வைத்தவர் அகத்தியர். பின்னாடி தீட்சையை பத்தி வரும்போது சொல்றேன். அப்பொழுது சொன்னார், அவர் என்ன சொன்னார் என்றால், நீ உன்னுடைய மிஷன் இன்னும் முடியலன்னார். நீ ஒரு சக்கரவர்த்தி திருமகனாக இருந்து உலக அறங்கள் என்ன என்பதை உலகத்திற்கு காட்டினாய், அது உனக்கு பெருமை இல்லை சொன்னார். நம்மளாம் பெருமைன்னு மார்க் போட்டோம், அகத்தியர் பெருமை இல்லை. ஆகவே நீ சிவ அறத்தை நிலைநாட்டு. ஆகவே ஒரு சக்கரவர்த்தி செய்யக்கூடிய மிகப்பெரிய அறம் என்றால் என்ன என்றால் சிவலிங்க பிரதிஷ்டை. ஆகவே அதை நீ செய்யல. எல்லாரும் நினைக்கிறாங்கன்னா ராவணனை கொன்ன பாவம் போக்குறதுக்கு தான் சிவலிங்க பிரதிஷ்டை பண்ணான்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்படி இல்ல, அகத்தியருடைய உபதேசம், நீ சிவபுண்ணியத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று சொன்னதுனால அந்த அகத்தியர் ராமனுக்கு உபதேசம் பண்ணது சிவகீதை. இதான் பகவத்கீதை, ஒண்ணுதான் தெரியும். அந்த ராமனுக்கு அகத்தியர் சிவகீதையை உபதேசம் பண்ணினார். அந்த சிவகீதையிலே சிவ நல்வினைகளை பற்றி எல்லாம் பட்டியல் போட்டு காமிச்சார். அதுக்கப்புறம் கிருஷ்ணனுக்கு தீட்சை பண்ணி வச்சவர் உபமன்ய மகாமுனிவர். அந்த உபமன்ய மகாமுனிவர் கிருஷ்ணனுக்கு தீட்சை பண்ணி வச்சு கடைசியில சிவ நல்வினை என்றால் என்ன, சிவாரங்களில் என்ன விதித்திருக்கிறார் என்று அவருக்கு சொன்னார். யார்? உபமன்ய மகாமுனிவரே சொன்னார். அவர்தான் பெரிய புராணத்தையே நமக்கு தந்தவர்னு சொல்லலாம். அந்த நூலுக்கு வாயு சங்கீதையின் பேர், வாயு சங்கீதை. ஆகவே சிவ தர்மோத்தரம், சிவகீதை, வாயு சங்கீதை, இது போன்ற நூல்களை எல்லாம் மிக அருமையாக, இந்த நூல்களை எல்லாம் நம்முடைய பெரியவர்கள் தமிழ் படுத்தி இருக்கிறார்கள், நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த மூணு நூலும் தமிழிலே நீங்க படிக்கலாம். ஆகவே அந்த மூன்று நூல்களிலேதான் சிவ நல்வினைகள் என்ன என்பது தொகுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லப்பட்டு அடுத்த கேள்வி என்ன வருகிறது என்றால், அப்படியானால் இந்த சிவ நல்வினைக்கு என்ன பயன்? ஒரு கேள்வி, உலக நல்வினைக்கு பயன் இதான் சொல்லிட்டீங்க, சிவ நல்வினைக்கு என்ன பயன் என்றால் அதை குறித்துக் கொள்ளுங்கள். ஒன்று தவலோகம், தவலோகங்களிலே போய் பிறத்தல். அது தேவலோகத்தில் போய் பிறக்கிறதா அது, ஆனா சிவ நல்வினைக்கு பயன் தவலோகத்திலே போய் பிறத்தல். தவலோகம்னா என்னென்ன ஐயா விளக்குவாங்க, எட்டாம் சித்திரம் வரும்போது நினைக்கிறேன். தவம் செய்தார் தவலோகம் சார்ந்து பவம் செய்து பற்றிருப்பாராக, தவம் செய்த நற்சார்வில் வந்துதித்து ஞானத்தை நன்னுதலை கற்றார் சூழ் சொல்லுமாம் கண்டு. ஆகவே தவலோகத்திலே போய் பிறக்கிறீர்கள். அடுத்தால பதமுத்திகளை தருகிறார். பதமுத்திகள் சிவலோகங்களில் இருக்கக்கூடிய பதமுத்திகள். அடுத்தால அந்த பதமுத்திகளிலே இருந்து என்னென்ன முத்தியில மீட்சி உண்டு பாஷ்யத்தில் வருது. மொத்தம் எத்தனை முத்தி இருக்கு தெரியுமா? சிவபெருமான் கொடுக்கிற முத்தி 32 வகை முத்தி இருக்கிறது. அம்ம 32 வகை முத்தியில எந்த முத்தியில இருந்தா நீங்க மறுபடியும் பூலோகத்துக்கு வந்து பறக்கலாம், எந்த முத்தியில இருந்தா நேரடியா ப்ரமோஷன் பரமுத்தி, அதான் ஹையஸ்ட். எந்த முத்தியில இருந்தா ஹையஸ்ட் போலாம், எந்த முத்திகள்ல மறுபடியும் பறக்கலாம் அல்லது பறக்காம இருக்கலாம், அது அவருடைய இஷ்டம் தான். சுந்தரமூர்த்தி சுவாமியில அங்கிருந்து அனுப்பிச்சார், சிவ சாரூபம் பெற்ற அடியவரை பூலோகத்துக்கு போ அப்படின்னார். மறுபடியும் அந்த மிஷன் முடிஞ்ச உடனே மறுபடியும் வா, அவன் அனுப்புனது அவர் தான், வரவழைச்சது அவர் தான். ஆகவே அது போன்ற பதமுத்திகளை நமக்கு தரும். அதுக்கப்புறம் இரண்டாவது நல்லா குறிச்சுக்கிடுங்க, ஒன்று தவலோகத்தை தரும், இரண்டாவது பதமுத்திகளை தரும், மூன்றாவது பதமுத்திகளிலே இருந்து மறுபடியும் இந்த உலகத்தில் பிறக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் அது நம்ம கையில் இல்ல, அப்பொழுது மருணி எங்க விட்டீங்களோ சிவபுண்ணியத்தை அங்கிருந்து தொடர்புள்ள சூழலை ஏற்படுத்தி தருவார். என வரணுமே நிம்மதியா, நீங்க எல்லாம் ஓரளவுக்கு சிவபெருமா நமக்கு கொஞ்சம் பொருளாதார வசதி எல்லாம் கொடுத்து 15 நாள் நம்ம சம்பாத்தியம் பண்ணனா கூட நம்ம குடும்பத்தில் பிள்ளைகள் பசியோடு இருக்காதுங்கிற நம்பிக்கை உள்ளவங்க வர முடியும். இந்த சூழலை யார் ஏற்படுத்தி கொடுத்தா? 15 நாள் நான் வேலை பார்க்கறேன், வீட்டில் பட்டினா வர முடியுமா? நீங்க இதை உண்டாக்கி கொடுத்தவர் யார்? உங்க தலைமையிலேயே வந்தது. அதுபோல ஞானத்தை எங்கே நீங்கள் விட்டீர்களோ அதை ஞானம் பெற மறுபடியும் ஞானத்தை தொடர நல்ல சூழ்நிலையை அமைத்து உங்களை பிறக்க வைப்பார். அதான் தவம் செய்த நச்சார்வில் வந்துதித்து ஞானத்தை நண்ணுதலை. அப்புறம் நாலாவது, நீங்கள் செய்த சிவ நல்வினை நசித்து போகாது. உலக புண்ணியம்னா என்ன வரும்னா, அந்த பலனை அனுபவிச்ச உடனே மறுபடியும் எக்ஸாஸ்ட் ஆயிடும். ஆனா சிவ நல்வினை என்பது அசல் அசலாவே இருக்கும், வட்டி மட்டும் வந்துகிட்டு இருக்கும். சந்தோஷமா இருக்கு இல்லையா? வட்டி அசலையே எடுத்து சாப்பிட்டுக்கிறது. ஆனா நமக்கு என்னன்னு கேட்டா, ஒரு டெபாசிட் பண்ணிடணும் சார், நிம்மதியா வட்டி வரணும் சாகிற வரைக்கும், சௌரியமா சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சுதா ஏமாந்தாங்க எல்லாரும். ஆகவே இப்ப சென்னை ஒரு நகரங்களில் நிதி இழந்தோர் சங்கம் போடு, பைனான்ஸ் கம்பெனியில ஓட்டு யாரெல்லாம் ரூபாய் இழந்தாங்களோ அவங்க ஒரு சங்கம் வச்சாச்சு, நிதி இழந்தோர் சங்கம். ஆனா நமக்கு அசல் அசலாகவே இருக்கும், வட்டி மட்டும் வந்துட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அதுபோல சிவ நல்வினை நசித்து போகாது, பலனை மட்டும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அது அருமையா மேகண்டா சொல்வார், பசித்து உண்டு பின்னும் பசிப்பானை ஒக்கும். ஆகவே இதெல்லாம் வந்து சிவ புண்ணியத்துக்கு உள்ள பயன்கள். ஆகவே மறுபடியும் தொகுத்து சொல்றேன், சிவ புண்ணியமானது நம்முடைய அனுபவம் முடிந்த பிறகு கூட நசித்து போகாமல் அது மறுபடியும் ஞானத்தை தொடர்வதற்குள்ள சூழ்நிலையை ஏற்படுத்தி தரும். இது ஒரு முதல் நன்மை. இரண்டாவது நன்மைன்னு ஒண்ணு இருக்குது, நம்ம பார்வதி பதே மகாதேவா ஒரு பெரிய பவர் கொடுத்தார் சிவபெருமா. என்னன்னு கேட்டீங்கன்னா, சிவ நல்வினைக்காக, இது ரொம்ப முக்கியம், சிவ நல்வினையை காப்பதற்காக நீங்கள் அவர் விதித்த உலக அறங்களை மீறலாம். ரொம்ப முக்கியம், உலக அறம் அவர் விதிச்சதுதான், ஆனா சிவ அறங்களை காப்பதற்காக உலக அறங்களை நீங்கள் மீறலாம். அப்படி மீறி காட்டினவர்கள் தான் நாயன்மார்கள். ஏன் உங்களுக்கு என்ன, அவங்க மீறி காட்டினாங்க உலக அறத்தை. ஆனா ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சிவ நல்வினையை காப்பதற்காக மட்டும்தான் மீறலாம். அதுக்கு மார்க் போடுறவர் சிவபெருமான். நீங்க எதுக்காக மீறி, நீங்க ஒரு தப்ப செஞ்சு நான் சிவாரத்தை காப்பதற்காக செய்தேன்னு சொன்னா சிவபெருமான் டிக் பண்ண ரைட். கண்ணை பிடிங்கி வச்சா மட்டும் காணாது, இப்ப கண்ணப்பனாயனார் மாதிரி நானும் கண்ணை பிடிங்கி வச்சிட்டேன்னு சொல்லி வச்சிட்டீங்கன்னே வச்சுக்கிடுங்க சார். ஒரு கண்ணை தோண்டிட்டீங்க, அடுத்த கண்ணை தோண்ட போறீங்க, வச்சுக்கிறோம். அடுத்த கண்ணை தோண்டும் பொழுது உங்க கையை வந்து சிவபெருமான் பிடிக்கணும், இல்லன்னா அது கிடையாது. அப்ப ஏத்துக்கிட்டாருன்னு அர்த்தம். சினிமா கதாநாயகன் கடைசியில தாலி கட்டும் போது வந்தா கைப்பிடிப்பான், நிறுத்துங்கள் அப்படிமா. அப்ப சினிமா கதாநாயகனுக்கே இப்படி இருக்குன்னா போலீஸ் எல்லாம் அதுக்கப்புறம்தான் வரும். அதுபோல அவர் பெரிய கதாநாயகன், ஆகவே அவர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொண்டால் அதுதான் சார், அது எங்க சாங்ஷன் இருக்குன்னு கேட்கணும். ரொம்ப முக்கியம், சிவஞான சித்தியார் சொல்றாரு, எல்லாத்துக்கும் சாங்ஷன் வேணும், இல்லைன்னா பிரயோஜனம் இல்ல. அறநடிக்கு அன்பு செய்யும் பாவமும் மரமதாகும், பரநடிக்கு அன்பிலாதார் புண்ணியம் பாவமாகும், வரமுடை தக்கன் செய்த மாவேள்வி தீமையாகி நரரினில் பாலன் செய்த பாதகம் நன்மையாய்த்தே. அதுக்கப்புறம் இன்னொன்னு, அது என்னன்னு கேட்டா, நம்முடைய சைவ புண்ணியம் உலக புண்ணியத்துல 4 விதமான தப்பு இருக்கு, அதை குறித்துக் கொள்ளுங்கள். 1 பாவம், இன்னொன்னு பழி, இன்னொன்னு பாதகம், இன்னொன்னு மா பாதகம். நீங்க வந்து சட்டத்தில் 3 வச்சிருக்கான், 1 அன்லாஃபுல், இன்னொன்னு இல்லீகல், இன்னொன்னு கிரைம். இந்த 3க்கும் அர்த்தம் வேற சட்டத்தில். சட்டம் எதை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறதோ அதை செய்யாம இருந்தா அன்லாஃபுல், இப்போ லைசன்ஸ் வாங்கிட்டு தான் கார் ஓட்டணும், நீங்க வாங்காம ஓட்டுறீங்க, அது அன்லாஃபுல். எதை செய்யணும்னு சொல்லியிருக்கோ அதை செய்யலன்னா அது அன்லாஃபுல். எதை செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோ அதை செஞ்சா அது இல்லீகல். கொலை செய்யக்கூடாது என்று விதித்திருக்கிறது, அப்ப அதை செஞ்சா அது இல்லீகல். அன்லாஃபுல் சட்டத்தில் அர்த்தம் வேற, இல்லீகலுக்கு அர்த்தம் வேற, கிரைமுக்கு இன்னொரு அர்த்தம். நம்ம வைக்கிற சட்டத்திலே இவ்வளவு அர்த்தம் வச்சிருக்கான். அப்படியானால் நம்ம சிவபெருமான் என்ன வச்சுக்கா தெரியுமா? ஒன்னு பாவம். பாவம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, எதை செய்யக்கூடாது என்று சொல்லியிருக்கிறாரோ அதை செஞ்சா அது பாவம். அடுத்தது பழி. எதை செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாரோ அதை செய்யலனா அது பழி. அப்புறம் பாதகம். பாதகம் என்றால் இந்த ரெண்டுக்கும் மேம்பட்டு கிரைம். அந்த கிரைம்ல ரெண்டு விதம் இருக்கு. ஒன்னு பிராயச்சித்தம் உள்ள கிரைம். சில தவறுக்கு பிராயச்சித்தம் சொல்லியிருக்கிறார் அவரே. அந்த பிராயச்சித்தம் சொல்லியிருந்தா அது பாதகம். பிராயச்சித்தமே இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா மா பாதகம். அதனால திருவிழா பாடத்தில் ஒன்ன வந்து பழி அஞ்சின படலம்பர், இன்னொன்னு மா பாதகம் தீர்த்த படலம்பர். வார்த்தையை பார்த்து வார்த்தை இதெல்லாம் கதையை படிக்கிறோம் திருவிழாப்பாணத்தில். ஆனா இதுல சட்டத்தில் நுட்பம் இருக்குன்னு தெரியாது. ரெண்டு திருவிழாடல், ஒன்று பழி அஞ்சின படலம், இன்னொன்னு மா பாதகம் தீர்த்தப்படலாம். அப்ப சொல்லிட்டாரு, இந்த பாவமாக இருந்தாலும் பழியாக இருந்தாலும் பாதகமாக இருந்தாலும் சிவ நல்வினை நாம் செய்யும் பொழுது அவற்றை ஏற்றுக்கொள்கிறார். அதுதான் சண்டேச நாயனாருக்கு பாதகத்துக்கு பரிசு வைத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே என்று சொன்னார். ஆகவே இதுவரை நாம் கேட்ட செய்திகள், சிவ புண்ணியம் என்றால் என்ன, உலக புண்ணியம் என்றால் என்ன, அவருடைய தன்மைகள் எவ்வாறு இருக்கும், அவற்றை செய்வதனால் என்ன பயன், நாம் செய்கின்ற ஒவ்வொன்றையும் சிவபெருமான் என்ன நோக்கிலே பார்க்கிறார், அதுக்கு பேர் கருத்து வகைன்னு பேர். அப்ப எப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக சட்டம் எதை பார்க்கும்னா செயலை தான் பார்க்கும். ஆனா சிவபெருமான் செயலை பார்க்க மாட்டார் இல்லையா, சிவபெருமான் கருத்தை தான் பார்ப்பார். என்ன கருத்திற்காக இவன் செய்தான், மோட்டிவ் முக்கியம். அவருக்கு வந்து என்ன வேண்டியதுன்னா விட்னஸ் வேண்டியதில்லை. இங்க சட்டத்திலேயே மோட்டிவ் வச்சிருக்கான், ஆனா அதுக்கு விட்னஸ் வேணும். நீ இந்த மோட்டிவ்ல தான் செஞ்ச அப்படின்னு சொல்லி நாலு சாட்சியை தயார் பண்ணணும். ஆனா சிவபெருமானுக்கு எதுவுமே வேண்டியதில்லை, டாக்குமெண்டரி எவிடன்ஸ் வேண்டியதில்ல, ஐ விட்னஸ் வேண்டியதில்ல, மெட்டீரியல் விட்னஸ் வேண்டியதில்ல, அவரே விட்னஸ் எல்லாத்துக்கும். ஆனால் அவரை ப்ரூவ் பண்ணுங்கிற இன்னொரு கோர்ட்டும் கிடையாது அவருக்கு, அவருடைய கோர்ட்டு தான். அவருடைய கோர்ட்டும் அவர் கோர்ட்டு, விட்னஸும் அவரே. அவர் இன்னொரு கோர்ட்டுக்கு அவர் போக வேண்டியதில்ல, அவரே மோட்டிவை பார்த்து பண்ண கொடுத்துற விஷயம். ஆகவே இந்த வகையிலே இந்த சிவபுண்ணியம் என்ன என்பதை ஓரளவு தெரிந்து கொண்டால்தான் நாம் ஏன் சிவபுண்ணியம் செய்ய வேண்டும். கடைசியில் மங்கள வாழ்த்து சொல்றோம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக. அங்க ஏன் அப்படி பாடுறோம் அப்ப என்ன கேட்டால், உலக நீதியை விளக்கியது. கடைசியில் அதெல்லாம் பாடுறோம், மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். அப்ப சிவபெருமான் விதித்த நீதி உலகத்திலே விளங்க வேண்டும், அதுதான் நம்முடைய பிரேயர். உலக நீதியை பற்றி நமக்கு கவலை இல்லை. என்ன சிவபெருமான் பார்த்தாருன்னா எதனால் தூக்கி விட்டுறா, நீங்க பாதகம் செய்தாலும் தூக்கி வச்சிடற. ஆகையினால் இதை நன்றாக புரிந்து கொண்டால்தான் பெரிய புராணத்தை நல்லா ரசிக்க முடியும். அது முதல்ல தெரிஞ்சுக்கிடுங்க, இதை நன்றாக நான் சொன்ன இந்த சிவபுண்ணியங்களுடைய அடிப்படையை நீங்கள் தெளிவாக புரிந்து கொண்டால்தான் நாயன்மாருடைய செயலை நன்றாக நான் புரிந்து கொள்ள முடியும். அதுக்கு ஏன் பெரிய புராணம்னு பேர் வந்தது என்பதையும் புரிந்து கொள்ள முடியும். பெரிய புராணம் நம்பர்லையா சைஸ்லையா பக்கத்திலையா அப்படின்னு கேட்டா, அது சிவ நல்வினையை காத்தவரை சொல்வதனாலதான் இது பெரிய புராணம். அவர்கள் செய்ததெல்லாம் சிவ நல்வினைகள், ஆகவேதான் பெரிய புராணம் என்று அதுக்கு வைத்தார்கள் என்று கூறிக்கொண்டு நிறைய நிறைய சிந்தனைகள். இப்போ இந்த மாதிரி ஒரு அருமையான சூழ்நிலை உங்களுக்கு வாய்க்காதுன்னு தான் சொல்வேன். 15 நாள் எந்த விதமான சிந்தனை இல்லாம இந்த குதிரைக்கு சேனம் பூட்டின மாதிரி முன்ன பக்கம் அந்த பக்கம் எல்லாம் பார்க்காம இது மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா இதுக்கு ஏதோ ஒரு புண்ணியம் பண்ணிருக்கீங்க நீங்க இல்லையா என்று கூறிக்கொண்டு இந்த இன்றைக்கு இந்த சிந்தனை செய்வோம். மீண்டும் உங்களை திங்கட்கிழமை நான் சந்திக்கிறேன். நம பார்வதி பதவே அரர் மகாதேவ. பெரிய புராணத்தில் வரக்கூடிய கதாபாத்திரங்களிலே நாம் இந்த சிவபுண்ணியம் என்கின்ற அளவுகோலை வைத்து பார்த்தால் பல செய்திகள் நமக்கு தெரியும். உதாரணமாக இயற்பகை நாயனாருடைய புராணத்தை எடுத்துக்கொண்டால், இயற்பகை நாயனார் சிவபுண்ணியத்தை காப்பதற்காக தன்னுடைய மனைவியவே சிவரடியாருக்கு தருகிறேன் என்று சங்கற்பம் செய்கின்றார். அப்படியானால் அவருடைய உறவினர்கள் எல்லாம் அவரை தடுத்தது சரியா தவறா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. ஆகவே அவர்கள் காத்ததும் புண்ணியம்தான். ஆனால் இயற்பகை நாயனாருடைய உறவினர்கள் இயற்பகை நாயனாராலே அங்கே கொல்லப்படுகிறார்கள். அப்படியானால் அந்த உறவினர்கள் செய்தது தவறா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அதை நாம் சிந்தித்து பார்த்தால் சேக்கிழார் இதை எப்படி தீர்த்து வைக்கிறார் என்று பார்த்தால் நமக்கு புரியும். ஆகவே அந்த உறவினர்கள் காத்ததும் புண்ணியம்தான், அதுவும் அறம்தான். ஆனால் அவர்கள் காத்தது உலக அறம். ஆகவே அவர்கள் உலக அறத்தை காத்ததற்காக சிவபெருமான் அவர்களுக்கு எதை கொடுக்கிறார் என்றால் வானிலை இன்பம் வைத்தார். ஆனால் நாயனாருக்கோ சிவலோகத்திலே சிவகணங்களில் ஒருவராக ஆகிறார். அப்படியானால் உலக புண்ணியத்தினுடைய பயனும் சிவ புண்ணியத்தினுடைய பயனும் வேறுபடுகிறது என்பதை நாம் நன்றாக அறிய முடிகிறது. இந்த சிவ புண்ணியத்தினுடைய சிறப்பை விளக்கி காட்டுவதுதான் பெரிய புராணம். அதே போல அப்பூதியடிகள் வாழ்க்கையிலே நாம் பார்த்தால் அவருடைய மகன் திருநாவுக்கரசு பாம்பு கடித்து இறந்திருக்கின்றான். அந்த பிணத்தை ஒரு பாயிலே சுருட்டி வைத்துவிட்டு திருநாவுக்கர சுவாமிகளுக்கு அவர் மகேஸ்வர பூஜை செய்ய முற்படுகிறார் என்று சொன்னால் இது உலக அறத்தின்படி சரியாகுமா என்ற வினா எழுகிறது. பொதுவாக ஒரு பிணம் வீட்டிலே இருந்தால் அந்த ஈமக்கிரியைகள் செய்து முடிக்கின்ற வரை யாருமே உணவு உட்கொள்ளக்கூடாது என்பதுதான் இன்றைய நியதியும், அதுதான் அறமும் கூட. அப்படி இருக்கும்பொழுது அந்த பிணத்திற்கு எந்தவிதமான ஈமக்கிரியைகள் செய்யாமல் இருக்கும்பொழுது நாயனாருக்கு அவர் அன்னமிட்டது அது சரியா என்ற வினா எழுகிறது. ஆகவே சேக்கிழார் இங்கே எப்படி எடுத்துக்கொள்கிறார் என்றால் சிவ புண்ணியம் அவர்கள் திருநாவுக்கர நாயனாருக்கு அவர் அளித்தது அன்னதானம் அல்ல, அது மாகேஸ்வர பூஜை, அது சிவ புண்ணியம். ஆகவே சிவனடியார்களை சிவபெருமானாகவே கருதி அவர்களுக்கு 16 உபச்சாரங்களையும் செய்து அவர்களை வழிபட்டு அவர்களுக்கு அன்னம் அளிப்பது என்பது மாகேஸ்வர பூஜை, அது சிவ புண்ணியங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. ஆகவே அப்பூதியடிகள் அவர்கள் செய்தது சிவ புண்ணியமாக பரிணமிக்கிறது என்று சொன்னால் இந்த உலக அறத்திற்கும் சிவ அறத்திற்கும் உள்ள வேறுபாட்டை நாம் நன்றாக தெரிந்து கொள்ளலாம். அதே போல மங்கையர்கரசியார் புராணத்தை எடுத்துக்கொண்டால் மங்கையர்கரசியார் ஞானசம்பந்தருக்கு தூது அனுப்புகின்றார். இந்த மதுரை மாநகருக்கு வந்து இங்கே சமணத்தை வீழ்த்தி சைவத்தை நிலைநாட்ட வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளுடன் 2 தூதர்களை அங்கே அனுப்பி மறைக்காட்டிலே தங்கியிருக்கக்கூடிய ஞானசம்பந்த பெருமானுக்கு அவர் செய்தி அனுப்புகிறார், அழைப்பு அனுப்புகிறார். ஆனால் இதற்கு தன்னுடைய கணவனாகிய கூன்பாணி நிலத்திலே இருந்து எந்த விதமான அனுமதியும் பெறவில்லை. அப்படியானால் ஒரு மனைவி கணவனுக்கு தெரியாமல் இப்படிப்பட்ட ஒரு பெரிய அரசியல் தூது என்று வைத்துக் கொண்டாலும் ஆன்மீக தூது என்று வைத்துக் கொண்டாலும் அது செய்யலாமா என்கின்ற வினா எழுகிறது. அப்படியானால் அதை எப்படி எடுத்துக் கொள்வது என்றால் மங்கையர்கரசியார் செய்தது சிவ புண்ணியம், அங்கே சிவ அறத்தை காக்க வேண்டும் என்றும் பாண்டி நாட்டிலே மீண்டும் சைவம் தழைக்க வேண்டும் என்ற எண்ணத்திலேயும் அவர் செயல்பட்ட காரணத்தினால் அது உலக அறமாக ஆகாது சிவ புண்ணியமாக ஆகின்ற காரணத்தினாலே அதை சேக்கிழார் பெருமான் அப்படியே ஏற்றுக்கொள்கிறார் என்றுதான் கூற வேண்டும். இப்படியாக பெரிய புராணத்திலே பல்வேறு கதாபாத்திரங்களிலே வைத்து நாம் பார்க்கும் பொழுது நாம் இந்த உண்மையை உணரலாம். காரைக்கால் அம்மையார் புராணத்திலே இருந்தும் நான் ஒரு செய்தியை தெரிந்து கொள்ளலாம். பொதுவாக விருந்து ஓம்பல் என்பது ஒரு கணவன் இல்லாமல் மனைவி விருந்து ஓம்பல் செய்யக்கூடாது என்பதுதான் சாஸ்திரம் அறநூல்கள். கணவனோடு சேர்ந்துதான் விருந்து ஓம்பலை செய்ய வேண்டியது ஒரு மனைவிக்கு கடன். இதை கண்ணகியினுடைய வரலாற்றிலே வைத்து பார்த்தால் கூட கணவனை இழந்த கண்ணகி எப்படி புலம்புகிறாள் என்று பார்த்தால் அவள் எப்படி புலம்புகிறாள் என்றால் அறவோர்க்கு அழித்தலும் துறவோர்க்கு எதிர்தலும் விருந்தெதிர் கோடலும் இழந்த என்னை, நான் கணவனை இழந்த காரணத்தினாலே அறவோர்க்கு அழித்தலும் துறவோரை எதிர்கொள்ளுதலும் விருந்தினர்களுக்கு நான் உபசாரம் பண்ணுவதும் ஆகிய இந்த நல்ல வாய்ப்பிலே இருந்து நான் தவறிவிடுகிறேன் என்றுதான் புலம்புகிறாள். அப்படியானால் அதனுடைய உட்கிடக்கை என்ன? கணவன் இல்லாமல் ஒரு மனைவி விருந்தோம்பலை செய்யக்கூடாது என்பதுதானே அதனுடைய உட்கருத்து. அப்படியானால் இதே நீதியை காரைக்கால் அம்மையாருடைய புராணத்திலே வைத்து நாம் பார்த்தால், அவர் கணவன் இல்லாத பொழுது ஒரு அடியாரை ஓம்புகிறாள், அப்படியானால் அது விருந்தோம்பல் அல்ல. கண்ணகி காரைக்கால் அம்மையார் மேற்கொண்டது சிவன் அடியார்களுக்கு மாகேஸ்வர பூஜை என்கின்ற வகையிலேதான் அந்த காரைக்கால் அம்மையார் முற்படுகிறார். ஆகையினால்தான் அந்த காரைக்கால் அம்மையாருடைய செயல் இந்த உலக அறத்திற்கு விரோதம் அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்கிறோம். அப்படியானால் இதுபோன்று ஒவ்வொரு கதாபாத்திரங்களிலேயும் வைத்து நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு உண்மை நமக்கு புலப்படும். அதாவது சிவ புண்ணியத்தை நிலைநாட்டுவதற்காக அல்லது சிவ அறங்களை ஓம்புவதற்காக சிவபெருமான் விதிக்கின்ற உலக அறங்களிலே நாம் அதை மீற வேண்டிய ஒரு நீதி வந்தாலும் அதை மீறலாம் என்பதுதான் நமக்கு தெரிகிறது. இதுவரை நாம் சிந்தித்ததிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற முடிவு, சிவ புண்ணியத்திற்கும் இந்த உலக புண்ணியத்திற்கும் உள்ள அடிப்படை வேறுபாடுகள் என்ன என்பதை நாம் நன்றாக புரிந்து கொண்டோம். ஆகவே இப்பேற்பட்ட அந்த சிவபுண்ணியத்தினுடைய சிறப்பை நமக்கு எடுத்துக்காட்டி ஒரு கதாபாத்திரத்தின் மீது வைத்து சொன்ன புராணம்தான் பெரிய புராணம் என்பதை நாம் உணர முடிகிறது என்று கூறிக்கொண்டு இன்றைய சிந்தனை நிறைவு செய்வோம். நம பார்வதி பதே அரஹர மகாதேவ.